தேவனுடைய நல்ல வார்த்தையை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாம் ஒருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய சபையிலே நாம் உண்மையும் விவேகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாட்களில் நாம் கூடி வந்திருக்கிற ஜனங்கள் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த நாட்கள் மிகவும் கடைசியான கொடிதான நாட்கள். எல்லா நாட்களை விட இந்த நாட்கள் மிக கொடிதான நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனால் நாம் விவேகமுடையவளாக இருப்போமானால் நான் எந்த காலத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் இந்த காலத்தை நான் நிதானித்து அறிந்து கொள்வோம். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீங்கள் இந்த காலத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் எல்லா நாட்களை விட இந்த நாட்கள் அவ்வளவு மோசமான நாட்கள், அதாவது பஞ்சமான நாட்கள், அக்கிரமும் அநியாயமும் மிகுதியான நாட்கள். தேவனை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அங்கே ஒரு மூடுதிரையான ஒரு நாட்கள், தேவ பக்தியுரிய ஜனங்களை மாயைக்குள்ளே நடத்துகிற ஒரு நாட்கள், இப்படி ஏராளமான கொடூரமான நாட்களில் தான் இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் ஆண்டவர் கடைசி காலத்தை குறித்து அவர் பேசும்போது சொல்லப்படும் போது அவர் மனுஷரை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டு தான் அவர் கடைசி காலங்களை குறித்து அவர் பேசுவார். ஏனென்றால் இந்த கடைசி காலகட்டத்திலே நம்முடைய மனதை நம்முடைய இருதயத்தை வேறு பக்கமாய் திசை திருப்பும்படிக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய பிசாசு உலகம் மாம்சம் அந்த உண்மையிலிருந்து சகோதர சாமுவேல் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை மறுபடியும் நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11:3 நான் வாசித்தேன். ஆயிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலே வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றி அந்த உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். ஒரு அப்போஸ்தலனுடைய இருதயத்திலிருந்த பாரம் பயம் என்ன சொன்னாக்கா, இந்த ஜனங்களுடைய இருதயம் வேறு எதையாவது ஒன்றை சார்ந்து கொண்டு வேறு எதையோ ஒன்று பற்றி கொண்டு போயிட முடியுமோ என்று சொல்லி அவர் பயந்து நடுங்கினார் அவர். ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கிறது. உதாரணமாய் காலையில் இளம் வாலிபர்களுக்காக மீட்டிங்கை நாம் ஆயத்தம் செய்த போது இந்த கூட்டங்களை நான் பார்க்கும்போது ஏராளமான ஒரு பாதி நபர்கள் இளம் வாலிப தம்பிகளும் இளம் வாலிப தங்கைகளும் நாம் பாதி பேருக்கு மேல் இருந்தோம். இந்த பாதி நபர்கள் நாட்களில் 2ஆம் தலைமுறையாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். சில பேர் 3ஆம் தலைமுறையாக கூட சின்ன பிள்ளைகளும் கூட இருக்கிறோம். ஆனால் 20 வருஷங்கள் 30 வருஷங்களாய் கேட்ட செய்தியை கேட்காத இளைய சகோதரர்கள் கூட இங்கே நாம் வந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த வரப்போகிற நாட்களில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாலிப தம்பி தங்கைகளாய் நான் நிற்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாயையான இந்த உலகத்தில் உங்களை வேறு எங்கேயோ திசை திருப்பும்படிக்கு இப்பிரபஞ்சமானது உங்களை ஏமாத்துகிறதா இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்ன்னு சொன்னாக்க, கீழே 4ஆம் வசனம், எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கிக்காத வேறொரு இயேசுவை பிரசங்கிப்பதினால் அல்ல, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களா என்று சொல்லி அவர் வேதனையோடு துக்கத்தோடு அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் இந்த பூமியிலே நிலை கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஞானியாக இருப்பீர்களானால், அதாவது உன்னொருளாக இருப்பீர்களானால், அதாவது விவேகம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை நான் அடிகோட்டுட்டு காமிக்க விரும்புகிறேன், முன்னெச்சரிப்புடையவர்களாய் நீங்கள் இல்லைன்னு சொன்னாக்கா வரப்போகிற அந்த ஆபத்தில், வரப்போகிற அந்த காலகட்டத்தில் நீங்கள் தடுமாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இந்த காலகட்டத்தில் இளைய வாலிபர்களாகிய நீங்கள் உங்களுக்கு உங்கள் கையிலே கொடுத்துருக்கிற அந்த வேத புத்தகத்தை நீங்கள் சரியாய் நீங்கள் படித்து நீங்கள் இயேசுவை நீங்கள் சரியாய் நீங்கள் நோக்காத பட்சத்தில் வரப்போகிற ஆபத்திலிருந்து மனுஷருடைய சூழ்ச்சியிலிருந்தும் தந்திரங்களிலிருந்தும் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. நீங்கள் கேட்ட பிரசங்கமோ இந்த 3 நாள் கேட்ட இந்த செய்தியோ அது ஒருபோதும் உதவாது. இந்த வார்த்தையானது உங்களுடைய இருதயத்திற்குள்ளே இருக்க வேண்டும். இருதயத்திற்குள்ளே போய் அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவாசித்து அவர் மாம்சமும் இரத்தமும் கொண்டவராக இந்த பூமிக்கு வந்தார், என்னை போல சோதிக்கப்பட்டார், ஒரு ஜெய ஜீவியம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி மூளை அறிவிலே அல்ல, அது இருதயத்தின் ஆழத்திலே அது போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசியமே என்னவென்றால், ஆதி காலங்களாய் மனுகுலமானது பாவம் செய்து வீழ்ச்சுற்று இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாமல் பூமி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இயேசுவை குறித்து தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டார். ஆதி ஆகமத்திலே சொல்லிவிட்டார், ஸ்திரீயின் வித்து வரும், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் மூலமாய் மனுகுலத்துக்கு விமோச்சனமும் அந்த ஆறுதலும் மனுகுலத்துக்கு ஒரு விடுதலையும் உண்டு என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை மையமாக வைத்து ஏராளமான தீர்க்கதரிசிகளும் ஏராளமான ஞானிகளும் அந்த ஒரு நபருடைய வருகையை குறித்து எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர் வந்துவிட்டார். 2000 வருஷம் முன்பாக அவர் வந்துவிட்டார். ஆனால் வந்துவிட்ட அவரை இன்னும் நான் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் நான் பூரணமாய் நம்பாமல் விசுவாசமாக இருப்பேன். ஆனால் நம்முடைய இதயத்திலே அது மிகாபரிதான தோல்வி உண்டாகும். உதாரணமாய் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்தான சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை திருப்பும்படி யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8:25 நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 25 அந்த யூதர் ஜனங்கள் அங்கே குழம்பி கொண்டிருக்கிறார்கள். மெசியா யாரு என்று சொல்லி அவர்கள் குழம்பி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நல்ல வேத அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, புத்திசாலித்தனம் இருக்கிறது. ஆனால் இயேசுவை கண்டு அவரை அறிந்து கொள்வதற்கு அவருக்கு மனம் இல்லை. அவள் புத்தியிலே அந்தகாரப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு அவர் நீ யார் யார் என்று சொல்லி ஜனங்கள் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள். இயேசு அவளை நோக்கி, நான் தான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர் நான் தான். ஆதி காலம் காலங்களாய் உங்களுடைய தாத்தா பாட்டி தீர்க்கதரிசிகள் நீங்கள் மதிக்கிற ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு எல்லாரும் எதிர்பார்த்த அவர் நான் தான் நான் சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தையை அதை அப்படியே சிறு குழந்தை போல ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை. ஏனென்றால் அவர் தேவ குமாரன் என்று சொல்வதை அதை கிரகிக்க முடியவில்லை. அவருடைய மாம்சமானது கிரகிக்க முடியவில்லை. இவன் ஒரு தச்சனுடைய குமாரன், மரியனுடைய குமாரன், இவருடைய சகோதரர்கள் நம்மத்திலே இருக்கிறார்கள், இவன் என்ன விசேஷமானவன், இவன் நம்மளை போல வேலை செய்கிறான், என் சம்பளம் மேலே தான் தூங்குறான், நம்மளை மேலே தான் உடை உடுத்துகிறான் என்று சொல்லி சாதாரணமாய் பார்த்தார்கள். அவர் கொடுத்தான ஒரு தரிசனம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. ஆகையினால் அவர்கள் பாவத்திலே மாண்டு மறித்து போனார்கள். இது இந்த பூமியின் நாட்களிலே தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பியும் கூட இந்த மனுகுலமானது அவரை நம்பாமல் இந்த பூமியிலே அவர்கள் மடிந்து மாண்டு போனார்கள். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த நாட்களில் வாலிப சகோதர சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன், சவாலிட்டு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தேவனுக்கென்று ஒரு ஊழியக்காரராய் தேவனுக்கு வரப்போகிற ஒரு அவருடைய சாட்சி உயிருள்ள சாட்சியுடன் நிற்க வேண்டும். இந்த மாயை உலகத்திலே வரப்போகிற நாட்களில் நீங்கள் இயேசுடைய நாமத்தை இருக பற்றி கொண்டு அவருடைய அவரை உற்று நோக்கி பார்க்காத பட்சத்தில், அவரை தரிசிக்காத பட்சத்தில், அவரை அறிந்து கொள்ளாத பட்சத்தில் வாழ்க்கையிலே உங்களுக்கு தடுமாற்றம் வந்துவிடும். இப்பொழுது உங்கள் அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், ஆனால் இன்னொரு நாட்கள் வரும், உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிடுவார்கள். நீங்கள் ஒரு மனைவியோ இல்லை புருஷனையோ கட்டி குடும்பமாக ஆக வேண்டிய நாட்களில் உங்களுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாதிரியான சூழ்நிலை மத்தியிலே நீங்கள் இப்பொழுதே முன் எச்சரிக்கை உடையவளாய் மாற வேண்டும். அதாவது நான் விவேகம் என்று சொல்கிற வார்த்தைக்கு நான் முன் எச்சரிக்கையுடையவளாய் வாழ வேண்டும் என்பதற்கு இப்பவே நீங்கள் சரியான ஒரு அஸ்திபாரத்தை இட வேண்டும். இப்பவே அதுக்கெல்லாம் மூளைக்கல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவரிடத்தில் தான் ஞானமும் அறிவும் பொக்கிஷமும் எல்லாம் அங்கேதான் அடங்கியிருக்கிறது. பவுல் மறுபடியும் பேசுகிற இந்த வார்த்தையை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி காமிக்க விரும்புகிறேன். அதாவது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே இன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். அவர் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒன்று வச்சிருக்கிறார், நான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவை தான் நான் ஜனங்களுக்கு அறிவிக்கணும். இதை தான் நானும் இதை தான் உங்களுக்கு சொல்லணும், பிரசங்கிக்கணும். இதை தான் நான் அறிந்து கொள்ளணும். மற்ற எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, அதிலெல்லாம் என்னுடைய மனதையோ சிந்தையோ செலுத்தி நான் ஒருபோதும் என்னுடைய நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இளம் தலைமுறையாக இருக்கிற எங்கள் அருமையான தம்பி தங்கையாக இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதை விட சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, அந்த தேவகுமாரனை, மாம்சத்தில் வந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தான் இந்த பூமியிலே நமக்கு நல்ல சௌக்கியமும் நல்ல நடமாட்டமும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பூமி நாட்களில் நாம் இந்த இயேசுவை அறிந்து கொள்வதற்கு கொடுத்திருக்க அருமையான ஒரு சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஒருபோதும் நழுவ விடவே கூடாது. ஆனால் பிசாசானவனோ உண்மையிலிருந்து வேறு வழி விலகி வேறு ஏதோ கவர்ச்சியை காமித்து அந்த நாதனை மெய் இயேசுவை காணக்கூடாதபடிக்கு, அவரை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நம்முடைய மனதையும் சிந்தையும் திருப்பிவிட்டு அவர் மேலே கழிவுகூடாதபடிக்கு, சந்தோஷப்படக்கூடாதபடிக்கு, நாம் அடைய வேண்டிய அந்த சமாதானத்தை அடையக்கூடாதபடிக்கு, அதை பாவ மன்னிப்பின் நிச்சயம் மாத்திரமல்ல பிசாசுடைய வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை, மாயான அந்த உலகத்திலிருந்து விடுதலை, பாரம்பரியத்திலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு சம்பாதித்திருந்த ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்கிறது. நான் எப்பொழுதுமே பிசாசன் நம்மளை ஒரு விதமாய் ஒன்றை மூடி இன்னொன்று விதத்தை தான் காமிப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு சம்பாதித்திருந்ததெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லவே இல்லை. உதாரணமாய் ஏசாயாவின் புஸ்தகத்தை திருப்பும்படி நான் உங்களை வேண்டிக்கொள்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சகல ஜனங்கள் மேலுமுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளுள் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அகற்றி போடுவார். மனு குலத்திற்கிற பிரச்சனையே என்னன்னா பாவம். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா பாவம் தான் பெரியமானவளே. ஒருத்தர் போய் உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்டோம்னு சொன்னால், எனக்கு அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை, இந்த வறுமை பிரச்சனை, இந்த வியாதி பிரச்சனை, இவ பிரச்சனை, இவங்க பிரச்சனை, எழுத்துட்டுக்காரன் பிரச்சனை, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அந்த மேலதிகார பிரச்சனை. இல்லை, எல்லா பிரச்சனையை விட ஒரு மனுஷன் இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் பாவத்தின் அகோரம்தான். அந்த பாவத்தினுடைய கொடூரமான ஆக்ரோஷம் தான் மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான். இதனுடைய கொடூரமான அந்த தண்டனை இருந்து விடுவிக்கும் படிக்கு தான் அந்த மலையிலே இயேசுவானவர் சிலுவையிலே எனக்கா தன்னை அர்ப்பணித்த அந்த காரியம். ஆகினால் மனுகுலத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் பாவம் மன்னிப்பின் நிச்சயம். தொடர்ச்சியான அதில் என்ன வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிருந்து முற்றிலும் நீக்கிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்தில், இந்த காலத்தில், இந்த காலத்தில், இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த காலத்தில். ஆனால் பிசாசோ இந்த காலத்தில் உங்களை வேறு எங்கேயோ திசை திருப்பும்படிக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மையிலிருந்து உங்களை வழிவிலகும்படிக்கு இன்னைக்கு ஏராளமான, இன்னைக்கு விசித்திரமான, வினோதமான செல்போன்களும் இன்டர்நெட்டுகளும் உங்களை திசை திருப்பும்படியான விளையாட்டு பொருளை சாத்தான் கையில கொடுத்திருக்கிறான். ஜாக்கிரதையா இருந்து விடுங்கள் உங்களை திசை திருப்பும்படிக்கு, உண்மையிலிருந்து விலகும்படிக்கு. இல்லை, சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசு என்னால், என் கண்களுக்கும் என்னாலும் இருக்கட்டும் என்றால் உலக அங்கேதான் ஆக்கிரைக்குள்ளா தீர்க்கப்பட்டது, மாம்சம் அங்கேதான் ஆக்கிரைக்குள்ளா தீர்க்கப்பட்டது, பிசாசம் அவனுடைய தந்தனங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது எங்கே என்றால் அங்கே சிலுவையில் தான். ஆகையினால் இதை தான் இந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையும் இல்லவே இல்லை, எல்லா மேன்மையும் இல்லாமல் போய்விடும். என் நித்தியம் வரைக்கும் நிலைத்திருக்கிறது ஒன்னே ஒன்று என்னவென்றால், என் ஆண்டவராக இயேசுக்கு சிலுவையில் எனக்காய் சம்பாதித்து வைத்தது. நான் சாத்தானுக்கு சதாய் சொல்ல வேண்டியது ஒன்று காரியம், என் ஆண்டு உன்னை ஜெயித்து விட்டார். உலகத்தை பார்த்து சொல்ல வேண்டும், ஓ உலகமே உன்னை என் ஆண்டவர் சிலுவையில் வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு தரிசனம் வேண்டும். ஓ என் ஆண்டவர் சிலுவையில் வைத்து விட்டார், உலகம் காணுகிற எல்லா மேன்மையும், உலகம் காணப்படுகிற எல்லா விதமான அதிர்ஷ்டம் மேன்மை என்று சொல்ல எல்லா காரியங்களும் அவையிலெல்லாம் சபிக்கப்பட்டதாய் சிலுவையில் வைத்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தவன் காண வேண்டிய ஒரு தரிசனம். இதை தான் அப்போஸ்தலன் பவுல் கண்டார். இதெல்லாம் இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் பிசாசன் வேறு விதமாக வழிவிலகுகிறான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அருமையான தம்பி தங்கைகளே, நீங்கள் ஜாக்கிரதையுடையவர்களாய் இருந்து விடுங்கள். நீங்கள் வழி விலகி போகும்படிக்கு சாத்தான் உங்களை விசித்திரமான தந்திரங்களை கையாளுகிறான். இல்லை, நீங்கள் மறுபடியும் அங்கே வந்து விடுங்கள். என் ஆண்டவரே, நான் உலகத்தின் பக்கம் இல்ல ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை தேட போற ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய வேதத்துக்குண்டாய் வந்து விடுங்கள். அவருக்குண்டாய் முழங்காலை முடக்கி விடுங்கள். நீங்கள் ஒருபோதும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை. நீங்கள் இளவரசனாய், ராஜாவாய், ராஜாத்தியாய், பாவத்தின் மேலே ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நான் தொடர்ச்சியாக நான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், அக்காலத்திலே தேவன், இவரே தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காகவே காத்திருந்தோம். இந்த ஒரே ஒரு நபருக்காக தான் அண்ட சராசரமும் மையமாய் வைத்து உலகம் சுழண்டு கொண்டிருந்தது, இப்பவும் சுழண்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனதாவது, ரெண்டு மனதாவது மனுஷராவது ரட்சிக்கப்படுவார்கள் என்பதற்காக தான் தேவன் இப்பொழுது கோபாக்கினை நிறுத்தி வைத்திருக்கிறார் பிரியமானவளே. ஆகவே நான் வருகிற நாட்களில் நாம் அடிமையாய் அல்ல, நீங்கள் ராஜாக்களாய், ராஜாத்திகளாய் இந்த பூமி நாட்களை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். பாவத்தின் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். உதாரணமாய் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை திருப்ப விரும்புகிறேன். லூக்கா என்ற சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம். நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம ஒரு 100 தடவையாவது 200 தடவைக்கு மேலாவது கூட கேட்டிருக்கிறவள் இங்கே உட்கார்ந்துருப்பாள் நான் நினைக்கிறேன். நான் ஒருபோது கூட சொன்ன வார்த்தையை சொல்வதற்கு ஒருபோது கூட நான் வந்து சோர்ந்து போகிறதே இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டே தான் நான் இருப்பேன். ஆண்டுடைய வார்த்தையும் அப்படி தான் சொல்லுது. என்ன சொல்லு சொல்றக்கா? உங்கள் சத்துருக்களின் கைகளின்று விடுதலையாக்கப்பட்டு, சத்துருக்கள் பிசாசுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விடுதலையாக்க. எப்பொழுதுமே தேவன் இந்த பூமிக்கு வந்த நோக்கமே என்ன தெரியுமா? எதுக்கும் நீ அடிமையாக இருக்கக்கூடாது, எல்லாமே உடைய பாதங்களுக்கு கீழான் இருக்க வேண்டும். இந்த பூமியில் எதுக்கும் நீ அடிமையாகவே இருக்கக்கூடாது. நீ ஆபிரகாம் குமாரத்தி, நீ எதுக்கும் அடிமையாகவே இருக்கக்கூடாது. நீ இளவரசியாக இருக்க வேண்டும். நீ ராஜாவாய், ராஜனாய், இளவரசனாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும். இந்த பூமியிலே கூறிய எந்த காரியத்திலும் கட்டப்பட்டு இருக்கவே கூடாது. உலகத்துடைய பாரம்பரியத்துக்கோ, பாவத்துக்கோ, பாலி இச்சைக்கோ, விபச்சார சிந்தைக்கோ, கோபத்துக்கோ, எரிச்சலுக்கோ எதுக்குமே நீ கட்டப்பட்டிருக்க கூடாது. நீ விடுதலையாக்கப்பட்ட மனுஷியாய், விடுதலையாக்கப்பட்ட மனம் தான் வாழ வேணும். இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் அடிமையாய் ஆயிரங்காலம் வாழ்வதை விட விடுதலையாக்கப்பட்டு ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் விடுதலை பெற்று ஒரு வாழ்க்கையை வாழ நான் விரும்புகிறேன். அடிமையாய் ஒருபோது நான் வாழ விரும்பவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இளமையா இருக்கிற சகோதர சகோதரி, நீங்கள் விடுதலை பெற வேண்டும். மாயான உலகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். உலகத்துடைய பாரம்பரியத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். பிசாசுடைய தந்திரங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். மாம்சத்துடைய ஈர்ப்பிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், தொடர்ச்சியாக என்ன வாசிக்கிறோம், சத்துருக்களின் கைகளின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் முழு மனு குல வர்க்கத்தையும் பயம் இன்றைக்கு பிடித்திருக்கிறது. அவன் பணம் வைத்திருக்கிறவன் பயப்படுகிறான், ஜனத்தை வைத்திருக்கிறவன் பயப்படுகிறான், ஆண்டியும் பயப்படுகிறான், பரதேசியும் பயப்படுகிறான், ராஜாவும் பயப்படு, எல்லாருமே பயம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மரணத்துக்கு பின்பு வாழ்க்கை இல்லை அவர்களுக்கு. இந்த வாழ்க்கை தான் சதம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இல்லை, இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, எனக்கு ஒரு தேவலோகம் உண்டு, என் இயேசு உண்டு, இந்த வாழ்க்கை ஒருபோதும் எனக்கு சதம் இல்லையே இல்லை. ஏனென்றால் நான் பயம் இல்லாமல் வாழ்க்கை வாழ வேண்டும். பார்க்கிறோம், பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயம் இல்லாத வாழ்க்கை, தேவனுக்கு முன்பான வாழ்க்கை. தேவனுக்கு முன்பாக நாம் அந்நியர்களும் பரதேசியுமாய் நாம் அத்தியலையை தைத்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஆதாமுடைய சந்ததியை நாம் இப்போது இயேசுவாகி அந்த கல்வாரி மலையில எனக்கு செய்து வைத்த அந்த இரத்தத்துடைய மேன்மை நிமித்தம் இப்போது அப்பா அப்பா பிதாவே என்று சொல்லி அவருக்கு முன்பாக ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அந்த சந்ததியிலிருந்து இப்போது வந்து அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை பிரியமானவர்களே. இந்த அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும்படிக்கு தான் அந்த கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவர் அந்த நாட்களில் தன்னுடைய தலையை தொங்க விட்டார், அவருடைய கையை நீட்டினார், அவமானத்தின் நிந்தையை சகித்தார். சிலுவையிலே அவர் சாக மட்டும் விடல, அவமானத்தையும் சகித்தார். ஒரு நிமிஷம் சாவான், ஆனா அவமானத்தை சகிக்க மாட்டான். ஆனா என்னுடைய நம்முடைய குருநாதரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோ, அவர் சிலுவையிலே மரித்தது மாத்திரமல்ல, அவர் சரீரத்திலே சித்திரவதை பட்டதும் அல்ல, ஆனாலும் அவர் அங்கே அவமானத்தை சகித்தார் பிரியமானவரே. ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். இதை தான் என்னுடைய மனதிலே இருதயத்தில் நான் வைத்துக் கொள்ள வேண்டும். அக்கிரமத்தை சகித்தார், விடுதலையாக்கப்பட வேண்டும். நாம் இங்க பாக்குறோம், பயம் இல்லாத வாழ்க்கை, தேவனுக்கு முன்பான ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. பிசா சொல்லுவான், இந்த பரிசுத்தம் எல்லாம் உனக்கு செல்லுபடியாது தம்பி, பாப்பா உனக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கைலாம் செல்லுபடியாது, உலகத்தோடு ஒத்த விஷக்காரன் இருன்னு சொல்லுவான். இல்லை ஆண்டவரே, விடுதலை கொடுத்தால் எனக்கு விடுதலை கூட இல்லாவிட்டால் இந்த பூமி விட்டு நான் போயிட விரும்புறேன் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா உமக்காக நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த பூமியோடு கட்டப்பட்டவனாய் பூமியோடு உழண்டு கொண்டு நான் வாழ விரும்பவில்லை என்று சொல்லி நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூக்குரலும் புலம்பலும் விட வேண்டும் பிரியமானவளே. இந்த தொடர்ச்சியாய் வாசிக்கிறோம், பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இந்த ஊழியம் செய்யும்படிக்கு தான் நீங்கள் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். வரப்போகிற நாட்களில் இளைய சகோதர சகோதரே, நீங்கள் ஆயத்தமாவுடையவர்களாய், முன் எச்சரிக்கையுடையவர்களாய், உன்னொருளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். இது எல்லாம் உங்களை பொறுத்திருக்கிறது, உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்திருக்கிறது. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக.